للعالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. والصلاة والسلام على سيدنا وحبيبنا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فيقول الله سبحانه وتعالى في كلامه العزيز والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق، ليشهدوا منافع لهم. وقال تعالى أيضا: إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين، فيه آيات بينات مقام إبراهيم، ومن دخله كان آمنا. ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا، ومن كفر فإن الله غني عن العالمين. وقال عمر: إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر، إن شانئك هو الأبتر.
صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من حج لم يفسق ولم يرفث فخرج كيوم ولدته أمه، أو كما قال عليه الصلاة والسلام. إلا فهلم فهلتهم إن إذن الله فريسي பராமரித்து பாதுகாக்கின்ற எல்லாம் அல்ல அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அவருக்கு உரித்தாக அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் எங்களது ஈவன வெற்றிக்காக வேண்டி சர்வ படைப்புகளுக்கும் ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக அனுப்பி வைக்கப்பட்ட எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அண்ணாவது உயர்ந்த சிறந்த வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி அதன் வழியிலே வாழ்ந்து அந்த அடிப்படையிலே சுவனவாதிகளாக மரணித்து ஒட்டுமொத்தமான அனைத்து சகாபாக்கள் மீதும் அவர்களை சேர்ந்தவர்கள் இன்னும் தியாகநாள் வரையிலே அவர்களை சேர்கின்ற மூங்கினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. இந்த வார ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அதன் கடமையான பொதுவாவை செய்கின்ற எத்திக்காவுடைய எண்ணத்தோடு அமர்ந்து வைக்கின்ற அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எவைகளை எல்லாம் என்னை எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றாரோ அப்படியான அவனுடைய அன்பு கட்டளைகளை முடிந்த வரையிலே எடுத்து நடக்குமாறோ, என்னென்ன விடயங்கள் இருந்தெல்லாம் எங்களை தவிர்த்து விலகிக் கொள்ளுமாறு தடுத்திருக்கின்றானோ விலக்கி இருக்கின்றானோ, அப்படிப்பட்ட ஹராமான பாவமான விடயங்களிலிருந்து முற்றாக தவிர்த்து அவனை தக்வா செய்து வாருமாறு முதல்தன் என்னையும் அடுத்ததாக உங்களை உபதேசிக்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் வாழ்கின்ற இந்த காலம் ஒரு வித்தியாசமான காலமாக இருக்கிறது. நமக்கு முன்னோர்கள் முன்னால் வாழ்ந்த மூதாதையர்கள் முன்னோர்கள் வாழ்ந்த அக்காலத்தை விடவும் மிக தூரமான வித்தியாசமான மிக மோசமான ஒரு சூழலிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலப்பகுதி எப்படி என்றால், மனிதர்களுடைய உணர்வுகள் எல்லாம் இந்த உலகத்திலே ஒரு சடவாதத்தை நோக்கியதாக இருப்பதை பார்க்கின்றோம். எதை எடுத்தாலும் ஒரு பொருளை, ஒரு பணத்தை, ஒரு பதவியை அல்லது இவ்வாறான ஒரு உலக விடயத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு சடமான கொள்கையை ஏற்படுத்திக் கொண்ட ஒரு வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்க்கை, இந்த நடைமுறை காலம் செல்ல செல்ல மனிதர்களுடைய ஈமானை அதை மறைத்து ஒழித்து மனிதர்கள் அதாவது மனம் ஏற்றுக்கொள்ள முடியாத தவறைக்குண்டான ஒரு நாஸ்தீக கொள்கையை நோக்கி வாழ்ந்து விடுவார்களே, அப்படியான ஒரு நிலைக்கு ஆளாகி விடுவார்களோ என்ற ஒரு அச்சத்தின்பால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏன், இந்த உலகம் ஒரு சடவாதத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இதே போன்றுதான் இந்த உலகம் எப்படி மாறிவிட்டது என்றால், இது ஒரு புத்தியை அடிப்படையாக கொண்ட உலகமாக சென்று கொண்டிருக்கின்றது. எதை எடுத்தாலும், எந்த மார்க்கத்தை, எந்த குர்ஆனை, எந்த ஹதீஸை சொன்னாலும் இன்றைய கால மக்கள் தனது சுய புத்தியால் சிந்தித்து அது புத்திக்கு உகந்ததாக இருக்கின்றதா, நமது சிந்தனைக்கு சரியாக படுகின்றதா என்று அதை யோசித்து அதை சரி கண்ட பின்னர் தான் அதை ஏற்றி நடக்கின்ற ஒரு கவலையான காலத்தை நோக்கி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் எல்லோரும் அப்படி இல்லை என்றாலும், இப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்கள் இல்லை என்று யாராலும் மறுக்க முடியாத ஒரு காலத்திலே வாழ்கின்றோம். எனவேதான் இந்த சந்தர்ப்பங்களில் ஒவ்வொரு ஆண்களும், ஒவ்வொரு பெண்களும், ஒவ்வொரு சிறார்களும் வாழ்கின்ற வளர்கின்ற எல்லோரும் அன்றாடம் தனது அடிப்படையான ஈமானை உள்ளத்திலே எந்த நம்பிக்கை இருக்க வேண்டுமோ, எந்த அல்லாஹ்வுடைய தொடர்பு நம்மிடம் வர வேண்டுமோ அதை சீராக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்த மிக இறையற்ற உள்ள அல்லாஹுவை பயந்த உள்ளத்தோடு நடந்த ஒரு நபியாக இருக்கின்றார்கள். இன்னி அது பார்க்கும், நிச்சயம் நான் உங்களில் அல்லாஹுவை பயந்து நடப்பவர்களில் மிகவும் மேலானவன், உங்களில் உள்ளச்சப்பாடவர்கள் வாழ்வதிலே நான் தான் உங்களுக்கு மிக முன்னுதாரணமானவன் என்று சொல்கின்றார்கள். ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது உள்ளத்திலே தனது தக்குவாவிலே உயர்ந்த அந்தத்தை அடைந்திருந்தும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்ட ஒரு விடையில்தான், யா அல்லாஹ் இன்னி அஸ்அலுக ஈமானன் காமிலா, யா அல்லாஹ் நீ எனக்கு உன்னிடத்திலே நான் பூரணமான ஈமானை கேட்கின்றேன். எல்லாரிடமும் ஈமான் இருக்கிறது தான், ஆனால் அந்த ஈமான் பூரணமாக இருக்கின்றதா என்பது கேள்விக்குறி. எனக்கு யா அல்லாஹ் பூரணமான ஈமானை தந்துவிடு, வயக்கீனன் சாதிகா, யா அல்லாஹ் எனக்கு நீ உண்மையான நம்பிக்கையை தந்துவிடு, உறுதியை தந்துவிடு. எல்லோரும் இன்று என்னுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை நம்பி இருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வார், தொழுதா எனக்கு கிடைக்கும் என்று நாம் நம்புகிறோம்தான். ஆனால் அது உண்மையானதா அல்லது பொய்யானதா என்று அன்றான நிகழ்வுகள் எங்களை அது அடையாளம் காட்டுகின்றது. நாங்கள் அல்லாஹ்வின் நம்பிக்கையை விட்டுவிட்டு வேறு பல திசையை நோக்கி சென்றால் நம்பிக்கை இருந்தது தான், ஆனால் உண்மை இல்லாத உள்ளத்திலே உறுதி இல்லாத நம்பிக்கையோடு வாழ்ந்தோம் என்பதை அது காட்டித் தரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூரணமான ஈமானை தா, உண்மையான நம்பிக்கையை தா, கல்பன் காஷியா, யா அல்லாஹ் எனக்கு உன்னை பயப்படக்கூடிய உள்ளத்தை தா. இந்த எல்லோரும் நாமால் பலரையும் சொல்லுகிறார்கள், தக்குவாவை சொல்லுகிறார்கள், குர்ஆனை பேசுகிறார்கள், அல்லது தீன்தார்கள் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் உள்ளம் எந்த அளவு பயப்படுகிறது. ஒரு ஹதீஸிலே வருகிறது, சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு காலம் வரும், ஒரு பெரிய ஜும்ஆ மஸ்ஜிதிலே மனிதர்கள் எல்லாம் தொழுகையாளர்கள் எல்லாம் அதிகமாக நிறைந்து காணப்படுவார்கள், ஆனால் அவர்களில் ஒரு மனிதரையாகிலும் உள்ளச்சம் உள்ளவராய் நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய் என்று சொன்னார்கள். அவ்வளவு ஒரு நிலைமை மாறிய ஒரு காலமில்லை. ஆகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ் எனக்கு உன்னை பயப்படக்கூடிய உள்ளத்தை தந்துவிடு, வலிசானன் ராக்கிரன் வஷாக்கிரா, உன்னை விக்கிரி செய்கின்ற நாவை தந்துவிடு, யா அல்லாஹ் உனக்கு அதிகமாக நன்றி செலுத்துகின்ற ஒரு நாவை எனக்கு கொடுத்து விடு என்று துவா செய்வார்கள். நாங்கள் எல்லா கட்டத்திலும் அல்லாஹுவை திக்ரி செய்கின்ற அவனை இணைக்கின்ற ஒரு நாவாக நமது நாவு மாற வேண்டும். நாங்கள் தூங்குகின்ற பொழுது, எழும்புகின்ற பொழுது, பிரயாணம் செய்கின்ற பொழுது எல்லா கட்டத்திலும் அல்லாஹுடைய திக்ரோடு இருக்க வேண்டும். இன்று நாங்கள் பல சோதனைகளை சந்திக்கின்றோம், பல விபத்துக்களை நாங்கள் கண்டால் காணுகின்றோம். இந்த கட்டத்திலே நமக்குள்ள ஒரே ஒரு பாதுகாப்பு, அது நமது சொத்துக்களாக இருந்தாலும் சரி, நமது உயிர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய திக்ரோடு நம்முடைய ஒவ்வொன்றையும் ஆரம்பிக்க வேண்டும். உத்தரவாதம் இல்லையென்றால் சில வினாடிகளில் பெருமதி மிக்க உயிர்கள் எல்லாம் வீணாக செல்வதை பார்க்கின்றோம். ஆகவே எப்பொழுதும் திக்ருள்ள நாவாக இருக்க வேண்டும், நன்றியுள்ள ஒரு நாவாக இருக்க வேண்டும். உலகில் நாம் மனிதனுக்கு மனிதன் நன்றி செலுத்த வேண்டும். மல்ல மிஸ்குரின்னா, எப்பொழுது நாம் மனிதன் செய்த உபகாரத்திற்கு நன்றியோடு நடக்கவில்லையோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு நன்றி உள்ள பெண்ணாக இருக்க வேண்டும். ஒரு மனித சுபாவம், ஒரு பெண்ணுடைய சுபாவம் சொன்னார்கள், மனிதனே நீ காலம் எல்லாம் உனது பெண்ணுக்கு நீ ஊழியம் செய்தாலும் அவர் சொல்லுவா உன்னிடம் இருந்து நான் எந்த நலவையும் பெற்றுக் கொள்ளவில்லை என்று உன்னுடைய மனைவி சொல்லிவிடுவா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே ஆணோ பெண்ணோ நன்றி மறக்கின்ற அந்த சுபாவம் இருக்கின்றது. அதனால மனிதனுடைய தன்மை இன்னல் இன்சான லிரப்பி லகனூத், மனிதன் நன்றி கெட்டவன் என்று அல்லாஹு தஆலா மனித சுபாவத்தை சொல்லுகின்றான். ஆக நாம் நன்றியோடு நடக்க வேண்டும். இந்த நாட்டிலே எங்களுக்கு இந்த நாடு தருகின்ற சுதந்திரங்களையும் இன்னும் எத்தனையோ ஏற்பாடுகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டு நாமும் இந்த நாட்டிற்கும் பொதுவான விஷயங்களுக்கும் ஒவ்வொருவரும் உதவியாளர்களாக நாங்கள் மாற வேண்டும். எனவே நன்றியுள்ள நாமும் எப்பொழுதும் தேவை என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா உலகிலே எங்களை உருவாக்கிய அடிப்படை நோக்கம் இல்ஹாரு அபூதியா, நாம் எல்லோரும் அடிமைகள் என்ற அடிமைத்தனத்தை காட்டுவதற்காகவே. வமா ஹலத்துல் ஜின் வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நாம் மனிதர்களை ஜின்களை படைத்திருப்பதில் எனக்கு முன்னால் அவர்கள் அடிமை என்று தன்னை காட்டுவதற்காகவே தான். ஆகவே அல்லாஹு தஆலா எங்களிடமிருந்து விரும்புவது நாங்கள் எல்லோரும் அவனுடைய அடிமைகள் என்று எங்களுடைய அனைத்து அம்சங்களால் வெளிப்படுத்துவதை விரும்புகின்றார். அல்லாஹ் எம்மிடம் உணவையோ குடிப்பையோ எதிர்பார்க்கவில்லை. நான் அவர்கள் எனக்கு உணவளிக்க வேண்டும் என்று நாடவில்லை. மாற்றமாக நானே அவர்களுக்கு உணவளிக்கின்ற ரப்பாக இருக்கிறேன் என்பதை அல்லாஹு தஆலா அவனுடைய குர்ஆனிலே சொல்லுகின்றான். எனவே வணக்கம் இபாதத் என்பது அது பல வகைகள். நம்முடைய தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், குர்ஆன் ஓதுவது, திக்ரி செய்வது, சதக்கா கொடுப்பது, நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது எல்லாம் இபாதத்துக்கள். இந்த இபாதத்துக்கள் ஒன்று இருக்கிறது உடலால் சம்பந்தப்பட்ட வணக்கம். நோன்பு நோக்கின்றோம், தொழுகின்றோம், திக்ரி செய்கின்றோம், உடலோடு சம்பந்தப்பட்ட அமல். இன்னொன்று இருக்கிறது நாம் பணத்தோடு சம்பந்தப்பட்டது, ஜகாத் கொடுப்பது, சதகாக்கள் கொடுப்பது, ஹதியாக்கள் வழங்குவது பணத்தோடு பொருளோடு சம்பந்தப்பட்ட வணக்கம். அல்லாஹு தஆலா இந்த இரண்டையும் இணைந்த ஒரு வணக்கமாக உடலும் பொருளும், மனிதனுடைய உடலும் பொருளும் இணைந்த இபாதத் அல்லாஹ் உண்மையான ஹஜ் வணக்கமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா மனித உடலிலே செய்த நேமத்தின் நன்றியையும், மனிதர்களுக்கு கொடுத்த பொருளாதார வசதியின் நன்றியையும் சுக்ரையும் எதிர்பார்த்தவனாக அல்லாஹு தஆலா ஹஜ் என்ற கடமையை நமக்கு முன்பதாவது கொடுத்திருக்கின்றான். இந்த ஹஜ்ஜை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏலான் செய்த ஒரு வணக்கமாகும். وَأَذِّنْ فِي النَّاسِ بِالْحَجِّ يَأْتُوكَ رِجَالًا நீங்கள் ஹஜ்ஜிக்கு வருமாறு மக்களுக்கு சொல்லுங்கள். அவர்கள் உடனே அபு குபை சென்ற மலையிலே ஏறினார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்விடம் கேட்டார்கள், யா அல்லாஹ், என்னுடைய இந்த ஏழார் மக்களே நீங்கள் ஹஜ்ஜி செய்யுங்கள் என்ற இந்த சட்டம் உலகத்தினருக்கு எப்படி போய் சேரும் யா அல்லாஹ் என்று கேட்டார்கள். அல்லாஹு தஆலா சொன்னார், நபியே நீங்கள் எட்டி வையுங்கள், உங்களுடைய சட்டத்தை நீங்கள் மக்களுக்கு கொடுங்கள், அதை எட்டி வைப்பது எங்களுடைய பொறுப்பு என்று அல்லாஹு தஆலா சொன்னான். ஏறினார்கள் அந்த மலையிலே, முன்னால் பின்னால் வலது இடது புறமாக திரும்பி சொன்னார்கள், மனிதர்களே உங்களுக்கு அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான், நீங்கள் ஹஜ்ஜி செய்யுங்கள் என்று சொன்னார்கள். தஃப்ஸீருடைய உலமாக்கள் சொல்லுகிறார்கள், இந்த சத்தத்தை கேட்டு எல்லா உயிர்களும் என்பதாக சொன்னது. அவ்வாறு யாரெல்லாம் சொன்னார்களோ அது பெற்றோர்களின் உள்ளம் கண்டிலே இருந்த அந்த முதுகெலும்பிலே இருந்த குழந்தைகளாக சிசுக்களாக வர இருக்கின்ற அந்த உயிர்கள் கூட அவைகள் எப்பை சொல்லியிருந்தால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த பூமியிலே ஹஜ்ஜி செய்கின்ற பாக்கியத்தை கொடுப்பான். ஒரு தடவை சொன்னவருக்கு ஒரு தடவை, பல தடவை சொல்லியிருந்தால் அவர்களுக்கு பல தடவைகள் அந்த மக்காவுக்கு சென்று புனித காபத்துள்ளாகவே சென்றடைந்து அந்த பூமியிலே ஹஜ்ஜி செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். எனவேதான் இந்த ஏழாரை கேட்டு மக்கள் எல்லாம் நடந்து வருவார்கள், வாகனத்திலே வருவார்கள், மெலிந்த கொழுத்த குதிரைகளில் வருவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னது போலவே இன்று மனிதர்கள் எல்லாம் பல லட்சக்கணக்கான மக்கள் உலகின் பல பாகங்களில் இருந்தும் அவர்கள் ஹஜ்ஜிக்காக வழியாகி சென்று கொண்டிருக்கின்றார்கள். நேற்றைய முந்தின தினம் இந்த ஹஜ்ஜினுடைய முதலாவது விமானம் அந்த இடத்தை நோக்கி புறப்பட்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து ஹாஜிகள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். சுமார் ஒரு 3000 சொச்சம் மேல் இந்த நாட்டு பிரஜைகளாக அல்லாஹுவின் விருந்தாளிகளாக புனித அந்த மக்காவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். இறுதியாக எதிர்வரும் 10ஆம் தேதி இறுதி விமான பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றார்கள். எனவே இது ஒரு முக்கியமான ஒரு அமல். அல்லாஹு தஆலா மக்களை ஒன்று கேட்பதற்காக வேண்டி அவன் உருவாக்கி வைத்த முதல் வீடுதான் மனிதர்களுக்காக அவர்களின் நேர்வழிக்காக அவர்களின் வாழ்க்கை திருப்பத்திற்காக ஏற்படுத்திய ஒரு வீடு, பூமியின் முதலாவது வீடு அது அல்லாஹுடைய தாபாவாக இருக்கின்றது. நல்லதி மக்கா, மக்கா என்ற ஊரில் உள்ள இந்த வீடு இது பறக்க செய்யப்பட்டது. முழு மனித சமுதாயத்திற்கும் நேர்வழி காட்டக்கூடியது. அல்லாஹ் இதிலே அற்புதங்களை அத்தாட்சிகளை வைத்திருக்கின்றான். மிக தெளிவான ஆதாரங்கள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் மக்காஹு இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்ட ஆரம்பித்து அதிலே அவர்கள் வேறு நின்ற கல்லிலே அவர்களின் காட்பாளர்கள் அடையாளம் கண்ட அந்த கண்ணாகும். இன்று அதனை அழகான கண்ணாடி வடிவிலே அதனை மூடப்பட்டு அது பார்வையிடப்பட்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா இன்று வரை எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காட்பாதத்தை அடையாளப்படுத்தி வைத்திருக்கின்றாரோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த காட்பாதத்தையும் கியாமத் வரையில் அல்லாஹ் அதை அத்தாட்சியாக வைத்திருக்கின்றான். அது அங்கு சென்றவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படுகின்ற ஒரு இடம். வமன் தஹலஹு கான ஆமினா. எனவே மனிதர்களுக்கெல்லாம் இந்த ஹஜ்ஜி கடமை உடலாலும் பொருளாலும் வசதி பெற்ற அனைவரும் ஹஜ்ஜி செய்வது அவசியம். இது ஒவ்வொரு வருஷமும் கடமையா சொன்னார்கள், இல்லை, வாழ்விலே ஒரு தடவை ஹஜ்ஜி செய்வதுதான் கடமையானது. ஆனால் விரும்பியவர்கள் அவர்கள் செல்லலாம், 5 வருடங்களுக்கு ஒரு முறை செல்லலாம். எப்படியோ ஒரு முறை மாத்திரம்தான் கட்டாயமான ஹஜ்ஜாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. கண்ணியமிக்க சகோதரர்களே, எனவேதான் ஆரம்ப காலத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவரும் சேர்ந்து உருவாக்கிய அந்த வீடு, பின்னர் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே அது புனரமைக்கப்பட்டு வெள்ளத்தினால் அது சில அதாவது அழிவுகளுக்குண்டானது, சில உடைவுகளுக்குண்டானது. பின்னர் அங்கிருந்து ஜுர்ஹும் என்ற கோத்திரம் வந்து அவர்கள் காபத்துல்லாஹை பராமரித்தார்கள். அவர்களின் காலத்தின் பின்னர் அமாலிகா என்ற ஒரு கோத்திரம் அவர்கள் அந்த காபாவை பராமரித்தார்கள். அதன் தொடர்பிலேதான் குரேஷியர்கள் இறுதியாக அதை பாரம்படுத்தி இன்று வரை அதை மிக சிறப்பாக அதனை பராமரித்துக் கொண்டு வருகிறார்கள். அதிலே அணியப்பட்டிருக்கின்ற ஒரு சீலை, அதை அரபாவுடைய சின்னத்திலேதான் அதன் சீலை ஒரு வருடத்துக்கு ஒரு முறை மாற்றப்படுகிறது. ஒரு வருட காலமாக அது மிகவும் மிக கண்ணியமான சிறப்பான முறையிலே அந்த சீலைகள் அந்த புடவை தயாரிக்கப்பட்டு அலங்கரிக்கப்படுகிறது. அல்லாஹு தஆலா அதனை இன்று வரை சிறப்பாக்கிக் கொண்டிருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, அவ்வாறான ஒரு உன்னதமான ஒரு இடம் மக்கா, அதை அல்லாஹ் மிக சிறப்பாக்கி வைத்திருக்கின்றார். அந்த இடங்களுக்கெல்லாம் போகக்கூடிய அங்கு சென்று உம்ராக்களை ஹஜ்ஜுகளை நிறைவேற்றுகின்ற பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அங்கு நாம் சென்று காபாவை கண்ணால் பார்த்த உடனே நமது துஆக்கள் அங்கீகரிக்கப்படும். நாம் அங்கு சென்று குறிப்பான இடங்களில் நின்று துஆ கேட்டால் அந்த துஆ அங்கீகரிக்கப்படும். அல்லாஹு தஆலா தவாப் செய்கின்ற நேரத்திலே ஒவ்வொரு இடத்திற்கும் லட்சக்கணக்கான நன்மைகளை பதிவு செய்கின்றார். எப்படி ஒரு தண்ணீர் மோட்டர் அது அது சுத்த சுத்த நீர் சுத்தமடைவதைப் போல ஒரு மூமினான மனிதன் அந்த காபாவை வலம் வர அவனுடைய உள்ளத்தை அல்லாஹ் சுத்தப்படுத்தி விடுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஒரு ரஹ்மத்துள்ள இடமாக ஆக்கியிருக்கின்றான். 120 ரஹ்மத்துகள் அங்கு இறங்குகின்றது. அதிலே அதை தவாப் செய்பவர்களுக்கு 60 ரஹ்மத்துகளும், அங்கு அதாவது தொழுபவர்களுக்கு 40 ரஹ்மத்துகளையும், அதை கண்ணால் பார்த்து கொண்டிருந்தால் 20 ரஹ்மத்துகள் வழங்கப்படுகிறது. அல்லாஹு தஆலா 120 ரஹ்மத்தை அங்கு இறக்கி கொண்டிருக்கின்றான். அந்த இடத்திலே சென்று நாங்கள் எங்கள் கண்களால் அதை பார்ப்பது அங்கு அமல் செய்வதெல்லாம் இது வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். ஜுர்மன் ஹவைச வைஷத்தார், உனக்கு வீடு தூரமாக இருந்தாலும் நீ விரும்பியவரை நோக்கி நீ பயணமாகி அதை நீ சந்தித்து விடு. வகால தூணகும் சித்தரும் வாஜா, அவர்களை தூள சந்திக்க முடியாமல் திரைகள் உனக்கு அகப்பட்டாலும் பரவாயில்லை, நீ அங்கு சென்று உனக்கு விருப்பமானவர்களை சந்தித்துக் கொள்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, எனவேதான் காபா என்பதை நேசத்துக்குள்ளவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கா குறைஷிகள் அங்கிருந்து விரட்டிய பொழுது அதை நோக்கி என்ன சொன்னார்கள்? ஏ காபாவே, அஹப்புல் பிலாதி இலை, நீதான் ஊரிலே எனக்கு விருப்பமான ஊரு, நீதான் எனக்கு நேசத்துக்குரிய வீடு. ஆனால் இந்த கூட்டம் என்னை துரத்தவில்லை, ஆனால் நான் உன்னிடமே இருந்து விடுவேன் என்று கவலையோடு சொல்லிக் கொண்டு சென்றார்கள். இந்த மக்காவிலே சென்று யாரெல்லாம் அங்கு பாவத்தை செய்வார்களோ, அநீதி செய்வார்களோ, இரட்டிப்பான தண்டனை வழங்கப்படும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். யார் அநீதி செய்வார்களோ அவர்களுக்கு இரட்டிப்பான தண்டனை இருக்கின்றது. அல்லாஹு தஆலா அதை ஒரு சங்கியான இடமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். இதை கண்ணால் பார்ப்பது பாக்கியம். அதனால்தான் காண கண் கோடி வேண்டும் என்று அவர் படிக்கின்றாரே, கோடான கோடி கண்கள் இருந்தாலும் அதை மறுதடவை மீண்டும் மீண்டும் பார்க்கிறோம் என்றாலும் அதன் இன்பங்கள் முடிந்து விடாத ஒரு அடிப்படை. சகோதரர்களே, இன்று நான் பணத்தால் செல்லலாம், நான் என்னுடைய உடலால் செல்லலாம் என்று நினைக்கலாம், அப்படி அல்ல. அல்லாஹுடைய நாட்டம் தேவை, அதற்காக அள வேண்டும், அதற்காக செஞ்ச வேண்டும், அதற்காக அல்லாஹ்விடம் மன்றாட வேண்டும். ஒரு நாட்டில் இருந்து இது நான் சொல்வது சுமார் 2004 முன்னர் நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு நாட்டில் இருந்து ஒரு பெரிய செல்வந்தர், அவர் எப்படியானவர் என்றால் விமானத்தில் கூட தனியாக வரலாம் என்ற ஒரு செல்வ மனிதர். அவர் மக்காவை நோக்கி ஹஜ்ஜிக்காக வந்து அந்த ஜித்தா விமான தளத்திலே இறங்குகின்ற பொழுது அவருடைய ரெண்டு கண்ணின் பார்வைகள் இல்லாமல் போய்விட்டது. அவரால் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றினாரா அல்லது திரும்பினாரா என்று தெரியவில்லை. அங்கிருந்து புறப்பட்டு தனது சொந்த நாட்டை சென்று அவர் அடைகிறார். அந்த விமான நிலையத்தை அடைந்தவுடனே அவருடைய கண் பார்வைகள் தெரிய ஆரம்பித்தன. இது யாருடைய ஏற்பாடு சகோதரர்களே? கண்ணிருந்தும் காண கிடைக்கவில்லை, பணம் இருந்தும் அங்கு செல்ல கிடைக்கவில்லை, சென்றாலும் அதை அடைய முடியாமல் போனதே. ஆகவேதான் மனித உள்ளத்தின் அந்த தேட்டத்தை அழுகையை அல்லாஹ் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றான். ஆகவேதான் முக்கியமானது. அரபா மைதானத்திலே முக்கியமான நாள், அங்கு ஒரு கண் தெரியாத ஒரு வயோதிப ஒரு பெண்மணி அல்லாவிடத்திலே மன்றாடி யாரின் கண் பார்வையை தள்ளுபடி என்று பிரார்த்தித்ததனால் அந்த பெண்ணுக்கு பார்வை கொடுக்கப்பட்டது. இது நடந்த உண்மையாக கண்ட ஒரு நிதர்சனமான சம்பவம். அப்படி என்றால் இது அனைத்தும் ரப்புடைய தீர்மானம். ஆகவே நாங்கள் அதற்காக புறப்படுகின்ற அனைவரும் முறையோடு சென்று வர வேண்டும். போகாத அனைவரும் நீயத்தை புதுப்பித்து அவசரமாக செல்ல முற்பட வேண்டும். ஹஜ்ஜை அவசரப்படுத்துங்கள். என்னென்ன விடயங்கள் உங்களை தடையாக்கும் என்று தெரியாது என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மனிதன் பணத்தையோ வாகனத்தையோ சொந்தமாக்கிக் கொண்டு பல வார்த்தைகளோடு சொன்னார்கள். அவன் ஒரு யூதராக மரணிக்கட்டும், அவன் நசாராவாக மரணிக்கட்டும். இதை இன்னொரு வார்த்தையில சொல்வதென்றால் அவன் செத்து விடட்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே கடமையான எத்தனை பேர் மறைந்திருக்கலாம், அவசரப்படுத்த வேண்டும். மதீனா முக்கியமான பூமி, அதன் புழுவியும் உடலுக்கு சுவாத்தியமானதாக இருக்கிறது. அங்குதான் நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற இடமாக இருக்கிறது. அங்குதான் ரௌமத்துல் ஜன்னா இருக்கிறது. அங்குதான் நாம் நேரடியாக சென்று சலாம் சொல்லுகின்ற ஒரு அம்சமாக இருக்கிறது. ஆகவே இந்த ஹஜ்ஜி நமக்கு பல பாடத்தை தருகிறது. ஹஜ்ஜி செய்பவர் ஏழையாக மாட்டார். ஹஜ்ஜி செய்பவர் அங்கு அவர் பல படிப்பினை ஏற்படுகின்றார். அது ஒரு ஒற்றுமை மகாநாடு. அல் அக்பருல் முஹ்தமிலுல் ஆலமுல் இஸ்லாமி, சர்வதேச இஸ்லாமிய மகாநாடு. எல்லோருமே வெண்ணிறமாக, எல்லோருமே வெற்றை சென்றவர்களாக, எல்லோருமே அடிமைகளாக ஒற்றுமைப்பட்டிருக்கிறார்கள். நாமும் நமது சமூகத்திலே ஒற்றுமையாக வாழ வேண்டும், பொறுமையாக வாழ வேண்டும். சமூகத்தின் இன்ன துன்பங்களை நாம் இனங்கண்டு அதற்காக குரல் கொடுத்து அதற்காக நாம் எங்களுடைய வியர்வைகளை சிந்தி வாழுகின்ற ஒரு நல்ல சமூகமாக வாழ வேண்டும் என்ற பல படிப்பினைகளை அல்லாஹு தாலாவிலே வைத்திருக்கின்றான். ஹஜ்ஜி என்பது அஸ்ஹஜ்ஜு வல் அஜ்ஜு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ஜி என்றால் சத்தமிட்டு கல்வியா சொல்வது. லப்பைக் அல்லாஹும்ம லப்பை, லப்பைக் லா ஷரீக லக லப்பை, இன்னல் ஹம்த வல் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக. யா அல்லாஹ், நான் அடிமையாகி விட்டேன், யா அல்லாஹ், நான் ஆஜராகி விட்டேன் என்ற கல்வியா. இதை சத்தமாக சொல்ல வேண்டும். கல்வியா ஒரு மனிதன் சொன்னார், மாமின் முலப்பின் இல்லா வகதி இழப்பி மா ஐயமீனிகி வான் சிமாரிகி. ஒரு மனிதர் கல்வியா சொன்னா முன்னால் பின்னால் வலது இடமுள்ள இல்லாமே அவரோடு சேர்ந்து கல்வியா செல்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அடுத்ததாக ஹஜ்ஜி என்பது இரத்தங்களை ஓட்டுவதாம் குர்பானி. மாஷா அல்லாஹ், ஹஜ்ஜிக்கு செல்லாவிட்டாலும் கூட நான் நமது பிரதேசங்களில் உருகியாவை நிறைவேற்றலாம். நிறைவேற்றுங்கள். நூறு பிராணிகளை அரசார்கள் செல்லும், அதனை அறுவது சத்தியத்தை தனது கையாலும் மற்றவைகளை அடுத்தவர்களுக்கு கொடுத்து அரசார்கள். எனவேதான் ஒட்டகம் ஏழு பேர் சேர்ந்து கொடுக்கின்றது, மாடு ஏழு பேர் சேர்ந்து கொடுக்கின்ற ஒரு கூட்டு முறை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். தனியாக கொடுப்பதும் கூடுந்தான், தானாக அறுப்பதும் சிறந்ததுதான். அதே நேரத்திலே ஏழு பேர் ஏழு பேராக அந்தந்த பகுதியிலே தனித்தனியாக ஆட்களை தேடி எடுப்பது சிரமம். அதே நேரத்திலே அவைகள் அனைத்துமே எல்லோருக்குமே எழுச்சிகளாக சென்றடைவது குறைவு. இந்த அடிப்படையை கவனத்திலே கொண்டு மதுகபுடைய உலமாக்கள் இன்னும் சரியத்திலே பல ஆதாரங்களை கொண்டு கூட்டாக இந்த உறுதியாக்களை நிறைவேற்றலாம் என்ற அடிப்படையிலே இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமைகிறது. எனவே துரை கண்டவுடன் உருகியா கொடுக்கின்ற யாரும் நகங்களை முடிகளை களையாமல் அவர்கள் உருகியா கொடுத்த பின்னர் அதனை களைய வேண்டுமாக இருக்கின்றது. அது ஹதீஸாக இருக்கிறது. எனவே இந்த சுன்னத்தில் என்ன கிடைக்கும்? ஒவ்வொரு ரோமத்துக்கும் அல்லாஹ் நன்மையை தருவார். ஒரு சொட்டு ரத்தம் பூமியிலே விழ முன்னால் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்க ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே அல்ஹம்துலில்லாஹ் பெருநாளுடைய செலவுகள் ஏனைய விவகாரங்கள் செல்ல வசதியுள்ள எல்லோருமே இனிய கட்டாயப்படுத்தப்படுகின்ற ஒரு சுன்னா மாத்ததா என்ற அடிப்படையான ஒரு அமலாக இருக்கிறது. ஆகவே எல்லோரும் இதனை பங்கெடுத்து இந்த உறுதியாவுடைய அமலை நிறைவேற்ற வேண்டும். இந்த வருஷம் போய்விட்டால் அடுத்த வருடம் நாம் இருப்போமா இல்லையா என்று தெரியாது. ஆகவே நல்லவற்றை பிற்படுத்தக் கூடாது. அவசரமான நீயத்திற்களை வைத்து நாங்கள் எல்லோரும் உறுதியாவை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அத்தோடு சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த பூமியிலே பிரபஞ்சத்திலே அவர் தன்னுடைய அட்டாட்சிகளை அற்புதங்களை அதிசயமாக காண்பிக்கின்றான். குர்ஆனில் அல்லாஹு தஆலா அவன்தான் ரப்பு என்பதை பிரகடனம் செய்கின்றான். சுமார் 900 இடத்திலே நான் ரப்பு என்ற வாசகத்தை பயன்படுத்தி குர்ஆனிலே தன்னை பகிரங்கப்படுத்துகின்றான். எம்முடைய கலிமா சொன்னவர்கள் சொல்லாதவர்கள் எல்லோருடைய ரப்பும் அவன்தான் என்பதை குர்ஆன் சொல்கிறது. 261 இடத்திலே அல்லாஹ் அவன்தான் வானங்களை படைத்தவன், பூமிகளை படைத்தவன் என்று அவன் தன்னுடைய அதிகாரத்தை தன்னுடைய சக்தியை வல்லமையை குறிப்பிடுகின்றான். ஆகவே தான் பூமியிலே வானத்திலே அவ்வப்போது சில அத்தாட்சிகளை ஏற்படுத்துகின்றான். அதில் ஒன்றுதான் கிரகணம் ஏற்படுவது. அல்லாஹு தஆலா குர்ஆன் அதாவது சூரிய சந்திர அந்த ஓட்டங்களை, பூமியின் அந்த சுழற்சிகளை, கோள்களின் ஓட்டங்களை அற்புதமாக வைத்திருக்கின்றான். மேலே பாருங்க, மின்விசிறி வீசிக் கொண்டிருக்கிறது. இது எதிர்த்தாங்கி நிற்கிறது. மிக பாரமான பலமான ஒரு 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 கருவிலே, ஒரு தூணிலே அது கொழுகப்பட்டு சுற்றுகிறது. நாங்கள் இங்கிருந்து நம்முடைய தலையிலே போட்டிருக்கின்ற இந்த தொப்பியை மேலே வீசினோம். அது மேலே சென்று சென்று அது சுயமாக அப்படியே அந்தரத்திலே நின்று சுத்தி கொண்டே இருக்கிறதுனா இதை எப்படி இந்த உலகம் பார்க்கும், நாங்கள் எப்படி பார்ப்போம்? அல்லது நாங்கள் வெளியே சென்று ஒரு சிறிய கிடுக்கி ஒரு பம்பரத்தை எடுத்து மேலே விசிக்கிறோம், வளமே என்ன ஒரு உயரத்திலே சென்று கீழே விழுந்துவிடும். ஆனால் இந்த ஆச்சரியம் மேலே சென்று சுத்தி கொண்டே இருக்கிறது 24 மணி நேரமும். பல நாட்களாக சுற்றுகிறது என்றால் உலகம் இதனை நோக்கி எப்படி புறப்படும்? இது அதிசயமான கண்ணோட்டத்தோடு பார்க்கும். நாங்கள் படிப்பினையோடு மேலே பார்த்தோமா? இந்த வானத்தை எதிரிலே கொள்ளாமல், இந்த சூரியனை எதிரிலே கொள்ளாமல், சந்திரனை அல்லாஹு தஆலா இதனுடன் தொடர்பு பார்க்காமல், இந்த 12 கோள்களுக்கும் அறிவிட கூடிய கோள்களை அல்லாஹு தஆலா அந்தரத்திலே அதை ஒன்றோடு ஒன்று மோதாமல் அதன் அது ஓடு கோட்டிலே சுழல வைத்துக் கொண்டிருக்கின்றானே. இது ஓடிக்கொண்டிருக்கிறது. இது யாரால் முடியும் சகோதரர்களே? இது அவனுடைய சக்தியாக இருக்கிறது. எனவே அவனுடைய ஆட்சிக்கு கீழ் வாழ்கின்றோம். அவன் சில நேரத்திலே சந்திர கிரகணத்தை ஏற்படுத்துகின்றான், சில நேரத்திலே சூரிய கிரகணத்தை ஏற்படுத்துகின்றான். இது வேறு எதற்காக ஏற்படுவதில்லை. நபிசல்லாஹுடைய காலத்திலே அவனுடைய மகன் இப்ராஹிம் என்பவர் இருந்தார். அந்நேரத்திலே மக்கள் சொன்னார்கள், அந்த நபியின் மகன் இறந்ததனாலே தான் இந்த கிரகணம் ஏற்பட்டது என்று. நபி அவர்கள் சொன்னார், இல்லை, இந்த சம்ஸ் வல் கமர் சூரிய சந்திரன் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அது யாருடைய மௌத்துக்காகவோ யாருடைய ஹயாத்துக்காகவோ அது மாறுவது கிடையாது. இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அப்படி நீங்கள் கிரகணத்தை கண்டால் தொழுகையின் பக்கமும் ஜிக்ரின் பக்கமும் துஆவின் பக்கமும் நீங்கள் நெருங்குங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவேதான் இன்று இரவு சுமார் ஒரு ஆய்வின்படி இன்ஷா அல்லாஹ் அந்த கிரகணம் ஏற்படுமாக இருந்தால் சுமார் 10:45 மணி அளவிலே கிரகணம் ஏற்பட இருக்கிறது, சந்திர கிரகணம். இது கிட்டத்தட்ட சுமார் 6 மணி நேரங்களை கொண்டது. சகஜத்துடைய 4.5 மணி நேரத்தோடு தான் அந்த கிரகணம் முடியிருக்கின்றது. அதுவரையில் என்ன நடக்கும், இதற்கு என்ன ஆகிவிடும் என்ற ஒரு அச்சத்தோடு கிரகண தொழுகை, அதனுடைய பொதுவாக்கள் நடத்தப்பட வேண்டிய மிகப்பெரிய சுண்ணத்தாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய ஜமியாவுடைய ஆலோசனைப்படி அல்லது ஊரிலுடைய அந்த தலைமைத்துவத்தின் அடிப்படையில் நீங்கள் அதனை தீர்மானிக்கோ. மக்களை அமல்களை மக்கள் ஆர்வப்படுத்த வேண்டும். எங்கள் பிரதேசங்களில் இவ்வாறான அமல்களை நாங்கள் அதாவது ஜமியா ஏற்படுத்தி அது அழகாக அந்த சுண்ணத்தை நிறைவேற்றுகின்ற முயற்சிகளை செய்திருக்கின்றேன். ஆகவேதான் இவ்வாறான கட்டங்களில் அல்லாவை பயந்து தக்குவா ஒரு நெருங்கி வாழ வேண்டும். ஆகவே வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் இந்த இந்திய காலத்திலே நமது ஈமானை பாதுகாத்து அல்லாஹுடைய முழுமையான நம்பிக்கையோடு அவனுடைய அடிமைகள் என்ன நிலையை வெளிப்படுத்தி வாழ்ந்து வெற்றியடைய நமக்கு தொகுதி செய்வானாக. யாரா எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, யாரா எங்களுக்கு உள்ளத்தை வெளிச்சமாக்குவாயாக, உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல முடிவை தந்தருவாயாக. யாரா மக்களுடைய ஹஜ்ஜிக்கா வழியாகி செல்கிறார்கள், அவருடைய பயணங்களை நேர்ச்சாக்கி கொடுப்பாயாக, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை நீ கொடுப்பாயாக. யாரா அரபாவிலே தரிக்கின்ற பாக்கியத்தை நீ கொடுப்பாயாக. யாரா அவர்கள் சென்று கேட்கின்ற அத்தனை துவாக்களில் எங்களுக்கு நீ பங்கு தருவாயாக. எங்களுக்கும் அப்படியான ஹஜ்ஜின் கடமையை நிறைவேற்றுகின்ற பல கடமைகள் நிறைவேற்றுகின்ற பாக்கியத்தை தந்தருவாயாக. உம்ராவை பல கடமைகள் நிறைவேற்றுகின்ற பாக்கியத்தை தந்தருவாயாக. மனை மக்கள், குடும்பத்தினர்கள், குழந்தைகள், சந்ததிகள் அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை தருவாயாக. யாரா எங்களுடைய சந்ததிகளையும் எங்களுக்கு வர இருக்கின்ற அத்தனை உருவாகின்ற சந்ததிகளையும் தீன் உள்ளவர்களாக, சாலிகார தக்குவா உள்ளவர்களாக ஏற்று கபூல் செய்வாயாக. இந்த கிராம இந்த பகுதி மக்களுக்கு நீ ரஹ்மத்தையும் அருளையும் செறிந்து தருவாயாக. எல்லா வழிகளிலே கயிறை உண்டாக்கி கொடுப்பாயாக. தீன்தாரிகளால் இவர்களை வாழச் செய்வாயாக. யாரா இந்த சிறிய துவாவை அங்கீகரிப்பாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.